அத்தியாயம் 14. கே.ஆர். வடிவேலின் தகப்பன் ஒரு நல்ல விவசாயி. கால் கட்டை விரலால் கிளறி அவரால் மண்வாகு சொல்ல முடியும். எண்ணி நாலே வெட்டில் மடை திருப்ப முடியும். நாற்று பச்சையை பார்த்து விளைச்சல் சொல்ல முடியும். இரவும் பகலும் தூக்கமின்றி வளர்ந்த பயிரை களத்து மேட்டில் இருந்தபடி காவல் காக்க முடியும். அப்பா அசந்து தூங்கி வடிவேல் பார்த்ததே இல்லை. இடுப்பு வேஷ்டியை அவிழ்த்து மேல் துணியை போர்த்தி குத்துக்காலிட்டு உட்கார்ந்திருப்பதே தூக்கம். எஸ்எஸ்எல்சி முடிகிற வரை வடிவேலுவை அவர் களத்து மேட்டுக்கு அழைக்கவே இல்லை. பேப்பரில் நம்பர் இல்லை என்றதும், போகுது விடு, பாஸ் பண்ணால் தான் சேர மிதிக்க முடியுமா என்ன, எவனும் செய்யலாம். இங்கே வா, ஏற்கால தொட்டு கண்ணில் ஒத்திக்க, நான் இறங்கி ஓட்டுறேன், பின்னாலேயே தடம் பார்த்து வா. எப்பா செருப்பு போட்டிருக்கனே, எப்படி சேரில் வர்றது? வரப்பில் நின்றபடி இடுப்பில் கை வைத்தபடி வடிவேலு கேட்டான். அவுத்துட்டு வாடா, செருப்பு இல்லாத கஷ்டம்ப்பா எனக்கு. ஏண்டா, கர்ண கவச குண்டலத்தோடு பிறந்தாப்புல உங்கள் அம்மா வவுத்துலேருந்து செருப்பு காலோடைய பிறந்த, கூட வாடா இறங்கி. ஃபயர் இன்ஜின்காரன் முழங்கால் மட்டும் ஒரு ரப்பர் ஷூ போட்டிருப்போனேன், அதை போல் வாங்கி மாட்டிக்கிட்டால் சுழுவில்ல. வேஷ்டியை அவிழ்த்து வடிவேலின் தகப்பன் தலைப்பாகையாய் கட்டி கொண்டார். வரப்பில் நின்றபடி பிள்ளையை மல்லாக்க சேற்றில் தள்ளிவிட்டார். எப்பே என்று பயக்கூச்சலுடன் கைகளை விரித்து சேற்றில் விழுந்த வடிவேலுக்கு அருகில் நின்றார். இப்போ தொப்புள் வர நனைஞ்சிருச்சுல, இனி செருப்பு என்னத்துக்கு, ஊத்து போடு. வடிவேலு உடம்பெல்லாம் குழம்பின சேரும் மனசெல்லாம் விவசாயம் பற்றிய வெறுப்புமாய் இருந்தான். வடிவேலு பரீட்சையில் தோற்றதால் அவன் தகப்பன் சேற்றில் போட்டு புரட்டியதாய் ஒரு பையன் புரளியை கிளப்ப மன்னார்குடியில் நிறைய பேர் துக்கம் விசாரித்தார்கள்.
பயப்படாம செப்டம்பரில் பரிசு எழுதிடு, நவம்பர் டிசம்பரில் ரிசல்ட் வரும். உங்கள் அப்பா தள்ளினாலும் காஞ்ச வரப்பில் தான் தள்ள முடியும். சேர் இருக்காது, என்ன சொல்கிற?
இந்த தஞ்சை மண் கிண்டல் வேறு இன்னும் துக்கப்படுத்திற்று. செப்டம்பரில் எழுதினான், தோற்று போனான். யாரும் துரத்தாமல் வீட்டை விட்டு சென்னைக்கு ஓடிப்போனான்.
போகுது கழுத, ஐயர் பசங்க சவகாசம், நாற்காலில் உட்காந்து சம்பாதிக்க ஆசை வந்துருச்சு. செய்யட்டும் வேணாங்களே, அதுக்காக சேத்துல செருப்பு போட்டால் நடக்க முடியும்? உட்காந்து புண்ணாச்சுன்னா ஆசன வாயில் மண் சேறு தான் குழப்பி பூசுவாங்கன்னு சொல்லு.
இந்த செய்தியும் எட்டிற்று, ரோசம் ஊட்டிற்று.
சேரில் உட்காந்து சம்பாதிக்க தான் போகிறேன். சம்பாதித்த முதல் துட்டில் அந்த கிழவனுக்கு புதுசாக ஒரு ஜோடி செருப்பும் அனுப்ப தான் போகிறேன். பார்த்துடலாம் நானாக கிழவனாக யார் ஜெயிக்கிறதுன்னு.
வால்டாக்ஸ் ரோட்டில் ஒற்றை வாடை தேட்டர் தாண்டி ஒரு ரோட்வேஸில் வேலை கிடைத்தது. நாற்காலி வேலை, சரக்கு எண்ணி டிசி நோட் எழுதும் வேலை, குட்ஸ் கன்சைன்மெண்ட் நோட், அதாவது லாரி ரசீது எழுதும் வேலை கிடைத்தது. லாரியில் ஏறி நாலு ஊருக்கு போகும் வாய்ப்பு கிடைத்தது. வடசென்னை நாயுடு பையன்கள் ஸ்நேகம் கிடைக்க தெலுங்கு தெரிந்தது. பெங்களூர் கலக்கு மாற்று ஆள் உதவிக்கு போக கொஞ்சம் கன்னடம் ஹிந்தி கற்க முடிந்தது. எடை மிஷின் சூட்சமமும் செக்போஸ்ட் சிரமங்களும் தெளிவாயின. போக்குவரத்து போலீஸ் அறிமுகமாக நெருக்கடி நேரத்து பவ்யம் வந்தது. கூலி ஆட்களோடு மோத தடாலடி முரட்டுத்தனம் தெரிந்தது. டிரைவர்கள் ஸ்நேகம் வர அரை பாட்டில் பிராந்திக்கு எந்தவித உதவியும் கிடைத்தது. லாரி கம்பெனியில் ஏற்றிய 10 டன் சரக்கு போக கம்பெனிக்கு தெரியாமல் சந்து பொந்தில் அடைத்து சாமான்கள் ஏற்றி போக ஆட்கள் பறப்பது தெரிந்தது. வண்டி முழுக்க வாழைத்தாரும் அடியில் பாண்டிச்சேரி விஸ்கி பாட்டிலும் அரிசி மூட்டையோடு சிலோன் பாக்கு மூட்டையும் டயர் லோடுக்கு நடுவே வெள்ளிப்பாளம் கடத்தலும் திருட்டு சாமான் வரி கட்டாது போகும் விற்பனைகள் இதை ஏற்ற அலையும் புரோக்கர்கள் என அறிமுகமாயிற்று. 8 வருடத்தில் வடிவேலு கழுத்தில் தங்கச் செயினும் இடுப்பில் மல்வேட்டியும் டெர்லின் சட்டையும் புல்லட் மோட்டார் சைக்கிளுமாய் மாறிப்போனான். மன்னார்குடிக்கு முதல் முறையாக மோட்டார் சைக்கிளில் போனான். அப்பா வீட்டில் இல்லை, வயல் பக்கம் போனான். வண்டியை நிறுத்தி ஸ்டாண்ட் போட்டு அப்பனை நமஸ்கரித்தான். காற்று பலமாய் வீச நெகிழ்வு மண்ணில் நிறுத்தின வண்டி சாய்ந்து போயிற்று.
சந்தோஷந்தான், அதுக்கு வண்டியை எங்கே எடுத்துகிட்டு வரணுமா? வாணா, வண்டியை தொடக்காத. இந்த தண்ணியில் விழுந்தது புரண்டது எதுவும் கெட்டு போனதில்லை, உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த மண்ணில் வடிவேலு தங்கம், நல்லாரு, தகப்பன் ஆசீர்வதித்தான்.
பட்டணத்தில் தன் ஜாதி பெண்ணையே மாலை மாற்றி கல்யாணம் செய்தான். வடிவேலு என்பதே தமிழ் பெயராக இருப்பதால் ருசிகரமாய் வேறு பெயர் மாற்றிக்கொள்ள முடியவில்லை. பொன்னம்மாள் என்பதும் தமிழ் பெயராகவே இருந்தது. பிள்ளை பிறந்து தலைவரிடம் போய் மதியழகன் என்று பெயர் வைத்தான். சென்னை கோட்டையை கட்சி கைப்பற்றிய நேரம் அன்பழகன் பிறந்தான். வடிவேலும் பல கூட்டங்களில் பங்கேற்று வழிமொழிந்தான், நன்றி சொன்னான், எடைக்கு எடை ஏற்பாடு செய்தான். இவை அனைத்தும் வாழ்க்கைக்கு உதவிற்று. இரட்டைக்கரை வேட்டிக்கு ஒரு பயம் மரியாதை இருந்தது. இவனால் உதவி செய்ய முடிந்தது, உதவிக்கு உதவி பெற முடிந்தது. சுமை தூக்கும் தொழிலாளர் சங்கமும் ஓட்டுநர் உதவியாளர் சங்கமும் திறக்கப்பட்டன. வால்டாக்ஸ் ரோடு முழுவதும் வணக்கம் சொல்லிற்று. பகடி இல்லாமல் எட்டடிக்கு எட்டடி கடை கிடைத்தது, ஃபோன் கிடைத்தது. வடிவேலு யோசித்தான், லாரி வாங்கி அதை எவனிடமோ ஓட்ட கொடுத்து விரல் பின்னி தவிப்பதை விட எவர் வண்டியிலோ எவர் சரக்கோ ஏற்றுவது உத்தமம் என்று தெரிந்தான். தண்ணி தொட்டித் தெருவின் தலைசிறந்த தரகரானான்.
ஏங்க முதலியாரே, திருச்சிக்கு பைப் போகணுன்னு சொன்னீங்களாமே, எவ்வளோ எடை? ஒரு டன்னா? ஏற்றலாம், கடையாண்டை கொண்டாந்து போடுங்க, நாளை விடிக்கால போய்டும். எந்த லாரியாக இருந்தால் உனக்கு என்ன, சரக்கு போகணுமா என்கிட்ட விடு. சேட்டுக்கு என்ன தர்ற, அதில் 10 ரூபா குறைச்சி கொடு.
100 ரூபாய் வாடகை வாங்கி லாரிக்காரனுக்கு சந்து இடத்தில் பைப் வைக்க 40 ரூபாய் கொடுத்து மீதி காசை பாக்கெட்டில் போட்டுக்கொள்வான். மேஜை அறை முழுக்க சுருள் சுருளாய் நோட்டுகள் இருந்தன. இந்த வியாபாரம் தெரிந்து காந்திலால் எதிர்த்தான். கூலி பசங்களை கைக்குள்ளார போட்டுக்கிட்டு திருட்டு சரக்காக ஏற்ற கேஸ் போடுவேன் என்றான். ஊர் விட்டு ஊர் வந்து என்னை மிரட்டுறதுக்கு என்ன தைரியம் வேணும்? நாளை காலையில் பார், நான் யாருன்னு தெரியும். மறுநாள் கூலி ஆட்கள் வேலை நிறுத்தம் செய்தார்கள். கூலி உயர்வும் கூலிகளுக்கு உரிய மரியாதையும் வேண்டுமென கேட்டார்கள். வடசென்னை முழுவதும் தக்காளி முட்டைக்கோஸ் 2 நாள் நாறிற்று. எண்ணெய் டின்கள் வெயிலில் கிடந்தன. மீறி ஏற்ற துணிந்த யாரோ அடிபட்டார்கள். 2 லாரி கண்ணாடிகள் சிதறின. எதிராளி பலம் தெரிந்து காந்திலால் உடனே சமரசம் பேசினான். வடிவேலுவுக்கு தன் லாரிகளில் குறைவான ரேட்டில் சரக்கு ஏற்ற ஒப்புக்கொண்டான். ஒட்டுமொத்தமாக வடசென்னை கூலிகளுக்கும் கூலி உயர்வு கொடுக்கப்பட்டது. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். வடிவேலு எண்ணெய் ட்ரம்மில் ஏறி பேசிய போது தொழிலாளர்கள் வேலைக்கு மறுபடி போனார்கள். லாரிகள் ஓடின. மோட்டார் சைக்கிளில் வந்து வடிவேலு கடை திறந்தான். வாத்தியாரை காணுமே, கோச்சிக்கணும், மன்னார்குடி போயிட்டாரா? அன்புசால் தமிழையா அவர்களுக்கு வடிவேலுவின் வணக்கம். ஒரு லெட்டர் எழுதி போடலாமா?
தோடா தோடா, கிழவர் போகலை, காந்தி கடையிலேருந்து வர்றாரு.
ஐயா வாங்க. வடிவேலு கைகூப்பி அவசரமாக எழுந்தான். நாராயணசாமி பயந்து பின்வாங்கினார்.
விழமாட்டேன், தைரியமாக வாங்க. நாராயணசாமி உட்கார்ந்து கொண்டார்.
நேற்று நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வடிவேலு பவ்யமாய் அவர் கைகளை பிடித்து கொண்டான். தக்காளி அழுகல் வாசனை மாதிரி விஸ்கி வாசனை இன்னமும் வீசிற்று.
நான் ரா தூக்கம் இல்லாதவன், தொழில் அப்படி, இது சாப்பிட்டா தான் தூக்கம் வரும்.
பழக்கமாயிடுச்சியா? மனசில் வச்சுக்கக்கூடாது. குனிந்து காலை தொட்டான். கை கூப்பவும் காலை தொட்டு எழவும் வடிவேலு அதிகம் பழகியிருந்தான்.
இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்கு வேலை உண்டா இல்லையா அதை சொல்லு.
ஐயா, இந்த கடையே உங்களுதுங்க, இது நீங்கள் போட்ட பிச்சை, நீங்கள் சொல்லி கொடுத்த தமிழ். இன்றைக்கி நான் நிமிந்து நிற்கிறேன். என்னான்னு யோசிக்கிறீங்களா? 110வது வட்டத்தில் இன்றைக்கி கூட்டம் இருக்குதுங்க. நம்ம கட்சி கூட்டம், கொள்கை விளக்க கூட்டம். தலைமை நான் தாங்க.
ஐயா வரணும். இங்கே வேலைன்னு ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு மரியாதை செய்யணும்னு ஒரு ஆசை.
ஆசை என்ன? நன்றி கடன், அவ்வளோதான். ஐயா சரின்னு சொன்னால் அது என் அதிர்ஷ்டம். நீங்கள் தங்க இடம், தினசரி உங்களுக்கு பகல் சாப்பாடு, 2 வேளை காஃபி டிஃபன் எல்லாம் என் பொறுப்புங்க. நீங்கள் கடையில் இருந்தால் போதும், அதுவே எனக்கு பெரிய பலம்.
அதிமதுரம், சர்க்கரை, வெல்லம், தேன் எல்லாம் குழைத்து பேசினார்.
இது என்ன கடை, அதை முதல்ல சொல்லு.
நான் லாரி புரோக்கருங்க. 2 நாளில் விவரம் உங்களுக்கு புரிஞ்சிடும். உட்கார்ந்த இடத்துல வியாபாரம்.
ஃபோன் வந்தது, போடப்பட்டது, வந்தது. காசு உள்ளே வந்த வண்ணம் வெளியே போன வண்ணம் இருந்தது. நாராயணசுவாமி மாலையில் மடமடவென்று மனசுள் கணக்கு போட்டு பார்த்து நிகர லாபம் 1140 என்று புரிந்து கொண்டார். மாலையில் கூட்டத்துக்கு போனார்.
தலைவருக்கும் தாய்குலத்துக்கும் எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்த ஆசான் செந்தமிழ் செல்வர் மறைவழி அந்தனர் எதிரே அமர்ந்திருக்கும் முதுபெரும் அறிஞர் நாராயணசுவாமி அவர்களுக்கும் என் பணிவு கலந்த வணக்கம் பல என்று சொல்லி பேச ஆரம்பிக்கிறேன் என்று துவங்கினான்.
சிவனே என்று உட்கார்ந்திருக்கும் நாராயணசுவாமி ஐயரை கூட்டம் எட்டி எட்டி பார்த்தது. அவருக்கு அந்த பார்வைகள் பயம் கொடுத்தன. இவனை விட அந்த காந்திலால் மேத்தா நிம்மதியான இடம் என்று தோன்றிற்று. நாளை காந்திலாலிடம் சகலமும் பேசிவிட வேண்டும் என்று முடிவு செய்தார். அத்தியாயம் 15. நானு ஐயர் உள்ளே நுழைந்தபோது காந்திலால் மேத்தா இரு கைகளாலும் ஃபோனை பிடித்து எதிரே வைத்து கொண்டிருந்தான். காதில் பொறித்து கொள்ள வேண்டிய அவசியமில்லாமல் ரிசீவர் பக்கம் இருந்து பெரும் கூச்சல் கேட்டது.
பாதி தூரம்தான் வந்திருக்கு சரக்கு, என்ன தைரியத்தில் பில் அனுப்பி பணம் கேட்குற? சரக்கு எப்படி தைரியமாக வந்தது? கிரேன் செலவும் லாரி செலவும் யாருடையது? இங்கிருந்து திருப்பதி வர காரு போயிருக்குது, ரெண்டு பேர் ஓவர் டைம், ரெண்டு நாள் யார் செலவு? முதலாளிகிட்ட பேசிட்டேன், உன தலைமுழுக சொல்லிட்டாங்க. மறந்து போய் கூட கம்பெனி பக்கம் வந்துடாத. ஆனால் ஒன்று, பம்பாய் சரக்கு ஒரு லாரி லோடுன்னு நினைக்காத. அடுத்த கப்பல்லாம் 50 லாரி லோடு வருது. தண்ணி தொட்டு தெருவிலேயே ஏற்பாடு செய்கிறேன் பாரு. இந்த பில் பணம் கிடையாதுங்கிறது மட்டும் இல்லை, மகத்தான ஒரு பெரிய வியாபாரத்தை இழந்துட்டேன். என்கிட்ட கெஞ்சி பிரயோஜனம் இல்லை, என்னை பார்க்கவும் வர வேண்டாம், நன்றி.
ரப்பர் உரை கம்பெனி அக்கௌண்டன்ட் சீறி முடித்திருந்தார். இத்தனை கூச்சலுக்கு அந்த கடைசி வார்த்தை நம்பிக்கை அளித்தது. என்னை பார்க்க வர வேண்டாம், என்னிடம் கெஞ்சி பயனில்லை, இதற்கு என்ன அர்த்தம்? காந்திலாலுக்கு தெரியும், தனியே என்னை வந்து பார். கெஞ்சி செய்யலாம், செய்ய வேண்டும். உடனே இல்லை, 4 நாள் கழித்து இவரை பார்க்கும் முன்பு அந்த விஸ்வநாதனை பார்க்க வேண்டும். அந்த ஆள் பட்ட சிரமங்களை கம்பெனியில் பெரிதுபடுத்தாமல் இருக்கும்படி கேட்க வேண்டும். ஆஃபீஸில் பார்க்காமல் வீட்டிற்கு போய் உட்கார்ந்து பேச வேண்டும். விஸ்வநாதன் வீட்டு நம்பர் என்ன? தன் டைரியை புரட்டி நம்பர் தேடினான். விஸ்வநாதனுக்கு குழந்தைகள் உண்டா? தாரிணி ஃபோனை எடுத்தாள். இல்லையே, ஆஃபீஸ் போயிருக்காரே என்றாள். வேகமாய் தமிழ் பேசினாள். குழந்தை ஒன்றின் கூச்சல் ஃபோனில் கேட்டது. தமிழர்களை தமிழ் பேசி மடக்குவது எளிது. அவன் ஊருக்கு வந்த புதிதில் தமிழர்கள் ஆங்கிலத்தில் தான் வியாபாரம் பேசுவார்கள். வீட்டிலும் ஆங்கிலம் அதிகம் உபயோகப்படுத்துவார்கள். இப்போதுதான் கொஞ்சம் தமிழ் அதிகமாக இருக்கிறது. 4 கடை தள்ளி இருக்கிற வடிவேலே மேடை மீது தமிழ் பேச துவங்கியதும் கூட்டம் அசையாமல் கேட்கிறது. குரலை உயர்த்தி பேசினால் கை தட்டுகிறது. விஸ்வநாதன் வீட்டுக்கு யாரை கூட்டிகிட்டு போகலாம்? காந்திலால் நிமிர்ந்தான். நானு ஐயர் கை கூப்பினார்.
அரே ஓல்ட் மேன், வாங்கோ, சாப்பிட்டாச்சா?
ஆச்சு சர்ஜி, வடிவேலு இன்றைக்கும் கடை லேட்டு. நேற்று சாவி வாங்கிக்கோங்கண்ணா, நவமி நாளைக்கு வாங்கிக்கிறேன்னா. இன்றைக்கி நாள் நல்லதா? முழுக்க அமிர்தயோகம். என்ன புதுசாக ஒப்பந்தமா?
இல்லை நானு ஐயர், ஒரு வியாபாரம் எகிரி போதோ, லாரி மடங்கி போச்சு, கத்துறாங்க. அதுதான், பெரிய மனுஷன் 4 பேரை பார்க்கலாமா, சமாதானம் பேசலாமான்னு நினைக்கிறேன். போகலாமே. ஞாயிற்றுக்கிழமை போகலாமா? நாள் நல்லதா? ம், போகலாம். காத்தால் போயிடணும். கூட வர்றீங்களா? நானா? ஆமாம் ஐயர், எனக்கு தமிழ் வர்றதில்லை, இங்கிலீஷ் பேச முடியல, சிரிக்கிறாங்கோ. நான் வடிவேலுக்கிட்ட வேலை ஒத்துண்டுட்டு உங்கள் கூட வியாபாரத்துக்கு வரலாமா? தப்பில்லையா?
நான் பேசுகிற சாமி வடிவேலுக்கிட்ட, எனக்கு வடிவேல் கட்டுப்படும். அவன் மீட்டிங் பேசுகிறவன், அவனை நம்ப முடியாது.
புரியுது புரியுது, ஆனால் வடிவேல் நரம்பு எனக்கு தெரியும்.
உனக்கு ஆள்பட சரியில்லையா?
இல்லை சுவாமி, நான் கணக்கு போட்டுடுவேன், கடுதாசி எழுத முடியல.
நானு ஐயர் யோசித்தார். உடனே காயத்ரிக்கு வேலை கேட்கலாமா? காயத்ரிக்கு இந்த வேலை சுலபம். அவள் ஆங்கிலம் சுத்தமானது. காமர்ஸ் படித்த பெண்ணுக்கு லாரி கம்பெனி கணக்கு சுண்டைக்காய். ஆனால் உடனே கேட்க வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடுவோம். இவன் நமக்கு கட்டுப்படும்படி செய்வோம். இவன் நன்றியில் நனையட்டும், கண்ணில் நம் கையை வைத்து ஒற்றிக்கொள்ளட்டும், அப்போது கேட்போம். இப்போது கேட்டால் சம்பளம் கட்டையாக சொல்வான். கொஞ்சம் விட்டு பிடிப்போம்.
ஞாயிற்றுக்கிழமை நான் வர செட்ஜி, வடிவேலுக்கிட்ட பேச வேண்டாம், கொஞ்சம் தள்ளி சென்ட்ரல் பக்கம் போய் உன்னோட சேர்ந்துக்கிறேன்.
மேலே இடம் வசதியாக இருக்கிறதா? ஓலக்கூரை
அடடா, அபாரமான இடம், காற்றும் பிச்சுண்டு வருது. பையன் காத்தால் கொண்டு போய் வச்சு சுவாமி படம் மாட்டி பால் வரவழைச்சி குடித்தேன். வாடகை விஷயம் பேச வந்தேன்.
குடித்தின வாடகைனா பெருசாக கேட்கலாம், நீங்கள் மட்டும்தானே, 25 ரூபா கொடுங்கோ.
அது வடிவேலு பேசி தங்க வைத்த இடம். காந்திலால் மைத்துனன் படிக்க சென்னை வந்தபோது கட்டின கூரை. பழைய டயரும் லாரி சாமானும் வைக்கப்பட்டிருந்தது. அத்தனையும் அகற்றி சுத்தப்படுத்தி கொடுத்தான். அந்த இடத்தை வடிவேலு இரவு படுப்பதற்காக கேட்டபோது காந்திலால் மனைவி கூடாது என்று சொல்லிவிட்டாள். ஆனால் நானு ஐயரை எதிர்க்கவில்லை.
குடித்தனம் இல்லையே, தனியாள்தானே என்கிறான் காந்திலால். பெண்ணை கூட்டி வரப்போகிறேன் என்று இப்போதாவது சொல்லலாமா? வேண்டாம், போகட்டும். தோன்றியவுடன் எதையும் செய்யாது சற்று தள்ளி போடுவோம். வயசு பெண்ணோடு இந்த மாடியில் தங்க முடியுமா என்று யோசிப்போம்.
அப்போ ஞாயிற்றுக்கிழமை, நாராயணசாமி எழுந்தார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் விஸ்வநாதன் உள்ளே நுழைந்து கைகூப்பும் கிழவரை வியப்புடன் பார்த்தான். கைகூப்பினான்.
இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறது என்று யோசித்தான். எல்லா கிழவர்களையும் எங்கோ பார்த்த மாதிரி தான் இருக்கிறது. பரிச்சயம் உள்ளது போல் தோன்றுகிறது. கொஞ்சம் பேசினாலும் நெடுநாள் பழக்கம் போலப்படுகிறது. இளைஞர்கள்தான் புதிராயிருக்கிறார்கள். அதுவும் இளம்பெண்கள் விஸ்வநாதனுக்கு சற்றும் புரியாது போய்விடுகின்றனர்.
என் பேர் நாராயணசாமி, காந்திலால் டிரான்ஸ்போர்ட்லேருந்து வர்றேன். சேட்டு வாசலில் காரில் இருக்காரு.
ஓ, விசு யோசித்தான். காந்திலால் எதற்கு என்னை தேடி?
என்ன விஷயம்? கொஞ்சம் பேசணும். நீங்கள் என்ன காந்திலால் டிரான்ஸ்போர்ட்டில்?
கணக்கு விஷயம் கவனிக்கிறேன்.
புதுசா?
ஆ, இப்போ தான் சேர்ந்தேன். சேட்டை வர சொல்லட்டுமா?
சரி. நானும் ஐயர் மெல்ல வாசல் பக்கம் நோக்கி திரும்ப,
நீங்கள் உட்காருங்க, நான் வர சொல்லி ஆள் அனுப்புகிறேன். வாசல் வரைக்கும் மறுபடி நடக்க வேண்டாம் என்றான் விஸ்வநாதன்.
ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ராஜகோபாலா, நல்ல வெயில்.
தாரிணி, ஜலம் கொண்டு வா.
தேங்க்ஸ். பச்சின்னு இருக்குது தோட்டமும் வீடும். ரயில் சத்தம் உழப்பலாம் இல்லையோ?
பழக்கமாயிடுத்து. சாருக்கு எந்த ஊர்?
மன்னார்குடி.
அட, உங்களுக்கும் மன்னார்குடியா?
இல்லை, சிக்கல் பக்கம்.
சபாஷ், தஞ்சாவூர் தானா?
சார் இதுக்கு முன்னாடி தமிழ் வாத்தியார் நேஷ்னல் ஸ்கூலில்.
அப்படியா? அங்கே கருடன்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார், தெரியுமோ?
தெரியும். நீங்கள் படிச்சிருக்கீங்களா?
முழுக்க படித்ததில்லை, ஒரு சிறுகதை தொகுதி படிச்சிருக்கேன்.
சுமாராக எழுதுவான்.
இல்லை, நல்லாவே எழுதுவார். மினுக்குன்னு கதைக்கு நடுவே ஒரு செய்தி இருக்கும். பொத்தி பொத்தி வச்சிருக்கிற உணர்ச்சிகளை முட்டாளே, இது ரொம்ப அல்பம்னு சொல்கிறது வெணி இருக்கும்.
அப்படி இடித்து காட்டுறது பிடிக்கிறதா உங்களுக்கு?
சந்தோஷமாக கூட இருக்குது.
வாட் யூ மீன்?
உதாரணமாக, அழறது முட்டாத்தாளம்னு ரொம்ப நாளாக ஒரு யோசனை. அவர் கதையில் இதையே படித்த போது சந்தோஷமாக இருந்தது.
அழறது முட்டாத்தனம் தானே?
ஆமாம், தோன்றது.
ஏன் இல்லையா, நல்லதுங்கிறீளா?
சிரிக்கிறது?
அது கூட ஆபாசமாக தான் இருக்குது. என்னால் உறக்க வாய் விட்டு சிரிக்கவே முடியல.
பிறகு உங்களோட தூக்கலான உணர்ச்சி என்ன?
சோகம். ஆழமான அமைதியான சோகம்.
கதை எழுதுவேளா?
என்ன சட்டுன்னு கேட்குறேள்.
எழுதுனதில்லை, கொஞ்சம் கவிதை எழுதுவேன்.
புது கவிதைங்கிறாளே, அதுவா?
புதுசாக தெரியல, பழசும் புதுசும் கலப்படமாக ரெண்டுக்கும் நடுப்பட்ட இடமாக எழுதுவேன்.
உதாரணமாக ஒரு கவிதை சொல்லுங்கோ.
காந்திலால் உள்ளே நுழைந்தான்.
வாங்க காந்திலால், என்ன வாசலில் நின்றுட்டீங்க? நேராக வர வேண்டியதானே? விஸ்வநாதன் கை கூப்பினான்.
தாரிணி, குடிக்க ஏதாவது கொண்டாமா?
நமஸ்தே என்று காந்திலால் பதிலுக்கு கை கூப்பினான்.
ஞாயிற்றுக்கிழமை தொந்தரவு பண்ணுறவா?
தொந்தரவா? நத்திங், ஈஸியாக இருங்க.
சேட்ஜி, நான் கொஞ்சம் சார்கிட்ட பேசிடுறேன், அப்புறம் ஜோலியை வச்சுக்கோ.
ரெண்டு நிமிஷத்தில் படப்படன்னு எங்கேயோ போயிட்டோம், எங்கள் பேச்சு முடியட்டும்.
என்ன விஷயம் காந்திலால்?
உப்பு பெறாத விஷயம், தப்பி பண்ணிட்ட பயம். வந்திருக்கார், அது கிடக்கட்டும். நீங்கள் கவிதை சொல்கிறேன்னே.
தாரிணி காப்பி டம்ளரை ஸ்டூலில் வைத்து பரப்பினாள்.
சகதர்மினியா?
ஆமாம், தாரிணியின் பேர்.
தீர்க்க சுமங்கலி பவ, க்ஷேமமாக இருக்கணும். குழந்தைகள் உண்டு இல்லையா?
ரெண்டு பெண் குழந்தைகள்.
அடடா, க்ஷேமமாக இருக்கட்டும். தூங்குறதோ?
உள்ளே என்னமோ விளையாடிட்டு டிவி.
காந்திலால் குழந்தைகளுக்கு என்னவோ கொண்டு வந்தேளே.
காந்திலால் முழங்கை நீளத்துக்கு ரெண்டு பிஸ்கட் டப்பாவை நீட்டினான்.
பாதாம் பருப்பு பொட்டலமும் முந்திரி திராட்சை கலவையும் ஸ்டூலில் வைத்தான்.
எதுக்கு காந்திலால்?
குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு வெறுங்கையோடு வரப்படாது.
பூ கூட வாங்கிட்டு வந்திருக்கலாம், தோணலை.
என்னையா காந்திலால் திடீர்னு கிலோ பருப்பு திராட்சைன்னு? என்ன விஷயம்?
அதான் சொன்னேனே, பயம்.
கிடக்கட்டும், விஷயத்துக்கு வாங்க.
தடக்குன்னு எப்படி சார் கவிதை சொல்கிறது?
புஸ்தகம் இருக்கோன்னோ?
அதெல்லாம் இல்லை சார், வெறும் நோட்டில் கிறுக்கி வைக்கிறது.
உங்களுக்கு கருடன் நல்ல பழக்கமா?
பழக்கம் உண்டு, இன்னும் புரிஞ்சிக்கலை.
புரிய முடியாமல் என்ன, நேரடியான எழுத்து தானே, பூடகமாக பொதிஞ்சு எழுதுகிறவர் இல்லையே.
கேட்க கர்வமாக இருக்குது, எப்படி சொல்கிறதுன்னு தெரில.
லட்சம் பேரில் ஒருத்தனுக்கு தான் முகமறியாத புகழ்ச்சியை கேட்க முடியும்.
புரியலையே. நான் தான் கருடன், கதை எழுதுகிறவன். சார், விஸ்வநாதன் எழுந்தான்.
உட்காருங்கோ, இப்போது எழுந்திருக்க வேண்டியது, கை கூப்ப வேண்டியது ஏன் முறை? வியாபாரம் பேச வந்த இடத்துல இவ்வளோ விவேகம் கேட்பேன்னு நினைக்கல. இது ராஜகோபாலன் கருணை, தெய்வ சங்கல்பம்.
சார், எப்போ எழுதின கதைக்கு இப்போ பாராட்டும், மனசுக்கு குளிர்வா வார்த்தையும் கேட்குறப்போ வாழ்ந்த வாழ்க்கை, இருக்கிற இருப்பு எல்லாம் நிறைவாக இருக்குது. காசோ பணமோ நான் சரியாக சம்பாதிக்கலை, சம்பாதிக்க தெரியலை. ஆனால் இப்படி மனசு நிறைஞ்சு அபாரம்னு பாராட்டுற ஸ்நேகம், புரிஞ்சிக்கிட்ட நட்பு சிலது உண்டு. கஷ்டப்பட கஷ்டப்பட ராமனுக்கு நிறைய ஸ்நேகிதா கிடச்சா சீதையே வேண்டாம்னு கூட தோணியிருக்கும். ஆனால் சீதை தான் இப்படி ஸ்நேகம் கிடைக்க காரணம்.
சார், நான் நமஸ்காரம் பண்ணுறேன். தாரிணி, கொஞ்சம் இங்கே வா. மனைவியுடன் அவர் காலில் விழுந்து எழுந்தான். பாதங்களை தொட்டு சத்குரு என்று ஒற்றிக்கொண்டான். நானு ஐயர் நின்று கண்மூடி தியானித்தார். உன் நல்ல விருப்பங்கள் நிறைவேறட்டும் என்று கைதூக்கி ஆசீர்வதித்தார். காந்திலால் மலங்க மலங்க விழித்தபடி இருந்தான்.
அத்தியாயம் 16. கதை சொல்கிறது ஆதிகாலத்து பழக்கம். எப்போ மொழின்னு ஒன்று வந்ததோ அது உடனே கதை சொல்ல தான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி காத்தால என்ன நடந்தது தெரியுமான்னு கதை பேச ஆரம்பிச்சிருக்கோம். காத்தால நடந்ததுக்கும் இப்போ சொல்கிற கதைக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கும். காத்தால் அது ஏன் நடந்ததுன்னு ஒரு ஆராய்ச்சியோட செய்தி துவங்கும். விஷயம் நடக்கிற போது ஆராய்ச்சி வரல, அப்போ வராது. விஷயம் நல்லதோ கெட்டதோ ஒரு அலசல் செய்ய தோன்றது. ரீகலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ், மனுஷாளுடைய பெரிய சொத்து இது. நடந்ததை நினைவுக்கு கொண்டு வந்து யோசனை பண்ண தன்னை பக்குவப்படுத்திக்கிறது மனுஷாளுக்கு மட்டுமே உண்டு. மிருகம் மாதிரி சட்டுன்னு கோபமோ காமமோ வந்துடுறதில்ல. வாலை மிதித்த உடனே பாஞ்சிடுறதில்லை. கோபப்பட்டால் என்னாகும்னு நம்மால் யோசிக்க முடியும். தொடர்ந்து யோசிக்கிறவன் ஞானி, முடியாதவன் மிருகம். யோசனை பண்ணினதோட விளைவு இன்றைய வாழ்க்கை வளர்ச்சி. யோசனை பண்ணியும் வேதனை போகலையே, குழப்பம் தீரலையேன்னு கோபம் வரும். படர்ந்து வர வர கொடிக்கு தான் ப்ராப்ளம், பாறாங்கல்லுக்கு பிரச்சனை இல்லை. அண்ணிலேருந்து இன்னி வரைக்கும் மிருகத்துக்கு பசி தான் பிரச்சனை, நமக்கு ஆயிரும். இது ஏன்? நானு சாரே கேள்வி கேட்டுக்கொண்டார். வளர்ச்சின்னா இடைஞ்சல் உண்டு, இடைஞ்சலை தாண்டது தான் வளர்ச்சி. இனி வளர்ச்சியையும் நிறுத்த முடியாது, இடைஞ்சலையும் ஒதுக்க முடியாது. பூமியை விட்டு புத்திங்கிற இறக்கையை விரித்து பறக்க ஆரம்பித்தாச்சு. இனி புத்தி இறக்கையை பிடிச்சிக்கோன்னா முடியுமா? முட்டி மோதி மொத்த மனுஷகுலமும் செத்து போகும். தொடர்ந்து பறக்கத்தான் வேணும். கதை எழுதுறது யோசிப்பதோட பலன். இன்றைக்கி பிரச்சனையே முழுசாக முனையுடையாமல் யோசிக்கிறவன் அதை எழுத முயற்சி செய்யலாம். பாட்டாக பாடலாம், வரையலாம், டான்ஸ் ஆடலாம். எல்லாரும் பாட முடியுமா, எழுத முடியுமா? வேறா சிலது வரும், கிளையாக சிலது நிற்கும். இலையாக 10, பூவாக 4, பழமாக 1. கிளையால் இலை, இலையால் பூ, பூவால் பழம், பழத்தால் விதை, விதையால் வேர். அற்புதமான ப்ராசஸ் இது. சகலமும் முக்கியம். ஒரு விஷயத்தின் உதவி மற்றதுக்கெல்லாம் வேணும். என் அனுபவம், என் கதை. என் கதையை படித்த அனுபவம் உனக்கு அனுபவமாகிற போது என் வயசும் உன் வயசும் சேர்ந்து 30 வயசுக்கு 60 வயசு பக்கமும் வந்துடும். வரலாம் இல்லையா? ஏன் எழுதுகிறேன்னு கேட்டியே, அதுக்கு இதுதான் பதில். நானு ஐயர் வாயை துடைத்து கொண்டார். காஃபி ஆறிக்கொண்டிருந்தது. விஸ்வநாதன் பிரமித்து போயிருந்தான். இந்த கிழவன் லாரி கம்பெனி கிளார்க்கா, தமிழ் வாத்தியாரா? தன்னுள் இவ்வளவு அடக்கி வைத்து கொண்டு அமிர்தமாய் பொழிகிறதே, ஞானம் பொறிபறக்க பேசுகிறதே. இந்த வயதில் இத்தனை புத்தி கூர்மையை, அனுபவச் செழிப்பை வைத்து கொண்டு இது ஏன் லாரி கம்பெனி கிளர்க்காக வந்தது? ஏன் தமிழ் வாத்தியாராய் உழன்றது? ஏன் ஞானம் இறைப்பதையே எழுதுவதையே தொழிலாய் கொள்ளாமல் போயிற்று? மனதில் தோன்றியதை விஸ்வநாதன் கேள்வியாக்கினான்.
ஞானத்துக்கும் தொழிலுக்கும் என்னப்பா சம்பந்தம்? இறை தேடுறது நமக்கும் உண்டே. புத்தியை வயத்தால் கட்டி போட்டிருக்கே. ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாயின்னு அவ்வை கிளவி பாடுறாளே, இறை தேட வேண்டாம்னா பாறாங்கல்லாம் போயிடுவோம். பாறைக்கு பிரச்சனை இல்லை, மிருகம் மாதிரி இறை மட்டும் தேடுற சுவாபமும் இல்லை. இறையும் தேடி ஞானமும் தேடி, கடனா என்ன சுகம், எப்படிப்பட்ட போராட்டம் இது! பனிஷ்மெண்ட் இல்லை அம்பி, சுயமாக புடம் போட்டுக்கிற வித்தை. சுவாரஸ்யமான விளையாட்டு. மிருகத்துக்குண்டான பசியும் வச்சு ஞானமும் கொடுத்துருக்கு மனுஷாளுக்கு.
நாய்க்குட்டியை நிலக்கண்ணாமுண்டி முன்னாடி வச்சா என்ன பண்ணும்? நக்கி பார்த்துட்டு திங்க முடியலன்னு போயிடும். மனுஷன் என்ன, அடடே நான் இவ்வளோ அழகான்னு யோசிப்பான். தன் இருப்பும் தெரிந்து எதிர்பக்கம் போய் தன்னையே பார்த்துக்கிற சுவாபம் வர்றது. நாய்க்குட்டிக்கு இருப்பு மட்டும்தான் முக்கியம். மனுஷனுக்கு இருப்பும் தொலைவும் உண்டு. தொலைவு பார்வை இருக்கிறதால வீடும் அரிசி சேமிப்பும் வர்றது. இதற்குண்டான பிரச்சனையும் வளர்ந்துடுறது. படர்றதால வளர்றதால வரும் பிரச்சனை, படர்ந்த இடம் மரமோ முள்ளோ செடியோ மலையோ தரையோ, அந்தந்த சூழ்நிலை பிரச்சனை. நாம் வளர்ந்துருக்கோமா சார்? நிச்சயம் அற்புதமாக வளர்ந்துருக்கோம். காந்திலால் கனைத்தான். நானு ஐயர் அவனை பார்த்து விட்டு தலையசைத்தார். சரி, இது பேசணுன்னா முடிவே இல்லை, இன்னொரு நாள் வச்சுப்போம். வந்த விஷயம் என்னன்னா, அந்த திருப்பதி லாரி விஷயமாவா? விஸ்வநாதன் சட்டென்று கீழிறங்கினான். நானு ஐயர் மெல்ல புன்னகை செய்தார். பய கெட்டிக்காரன் டக்குன்னு தரைக்கு வந்துட்டான். காந்திலால் கை கூப்பினான். ஆஃபீஸில் பில் பாஸ் பண்ண மாட்டேங்கிறோங்கோ சார், இனி லோடும் கிடையாதுன்னு பேசுகிறாங்கோ. தவறு எங்கேயும் நடக்கும், 10 ட்ரிப்பில் ஒன்று ஸ்லிப் ஆகும். நான் என்ன செய்யணும் காந்திலால்? வேணும் நிட்டு செய்யலை சார், நடந்து போச்சு. வண்டி பிரேக் டவுன் பற்றி யாரும் சொல்ல முடியாது, எதிர்பார்த்து நடக்கிறதில்லை. எங்கே அவசரம் எங்களுக்கு? இல்லைன்னு சொல்லலை சாமி, நான் வேணும்னுட்டு செஞ்ச மாதிரி சொல்கிறாங்கோ. ஏன் அந்த லோடுக்கு பில் அனுப்பிச்ச? முட்டாத்தனந்தான், எல்லாத்துக்கும் பில் போடுற மாதிரி போட்டுட்டாங்கோ. பில் பணம் வாணாம், இனி வியாபாரமே இல்லைன்னா எப்படி சாமி? என்கிட்ட பேசி என்ன புண்ணியம், நானாக உன்னை எங்கேஜ் பண்ணுறேன். இல்லை சாமி, அதை நான் பார்த்துக்கிறேன். வண்டியில் போய் லாரி மாற்றி எடுத்து வந்ததை பெருசு பண்ணாமல் நானும் கோஆப்ரேட் பண்ணேன்னு சொல்லணும். இந்த லோடுக்கு மட்டும் டெலிஃபோன் கால் 200 ரூபாய் ஆகிட்ருக்கோம். நான் சும்மா இல்லை விசு சார். புரியுது, இன்டைரக்டாக உன்னை சப்போர்ட் பண்ண சொல்கிற. காந்திலால் பேசாமல் இருந்தான். அது இல்லை, தப்பு இவர் தான் பண்ணினார்னு இதில் சொல்ல முடியாது. போராத காலம், இவர் மாட்டின்னு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. நானு ஐயர் மெல்ல இழுத்தார். சரி, என்னால் இடைஞ்சல் வராது. ஆனால் அன்றைக்கி நான் பட்ட கஷ்டம் தவிப்பு சாதாரணம் இல்லை காந்திலால். அதை விட பெரிய தவிப்பு வீட்டில் சொல்லாமல் போய் இவக்கிட்ட வாங்கி கெட்டின்றது. இந்த அவஸ்தை எனக்கு தேவையே இல்லை. நானு சார் பட்டென்று விஸ்வநாதனை உற்று பார்த்தார். விசு விழிகளை தாழ்த்தி கொண்டான். ஓ, உனக்கு வீடு சரியில்லையோ? பிணக்கு நிறைந்த வாழ்க்கையோ? அதுதான் இலக்கியம் தேடி அலைகிறாயோ? நானு சார் மனசுள் கணக்கு போட்டார். இது ஸ்லிப், இவர் எதிரே இதை சொல்லி இருக்கக்கூடாது. விஸ்வநாதன் மெல்ல மருகினான். அடடா, அது ஹிம்சைனா? அவளுக்கும் ஹிம்சை, உங்களுக்கும் வேதனை. வெளியே போன புருஷன் வரலைன்னா பொம்மநாட்டி நிச்சயம் தவிக்கத்தான் செய்வா. தவிப்பா? படியருகே நின்றிருந்த தாரிணி முன்னேறினாள். வயிறே கலங்கி போகிறது மாமா, நண்டும் சிண்டுமா குழந்தைங்கள வச்சுட்டுருக்கேன். 6 மணிக்கு தகவல் இல்லைன்னா என்னமோ ஏதோன்னு பதறது மனசு. வாஸ்தவம் வாஸ்தவம், இவராக லைட்டாக எடுத்துக்கிறார். வீட்டுக்கு வந்தால் மட்டும் என்ன, சதா படிப்பு பொயட்ரி. வீடு மொத்தமும் நான் தான் கட்டி தூக்க வேண்டியிருக்கு. அடடா, சிரமந்தான். ஆனால் தாயே, 100ல் 1 எழுதுகிறான். உன் புருஷன் சாதாரணமாக எனக்கு படலம்மா? அசாதாரணம்தான். ஆனால் யார் மெச்சிக்கிறா? ஆஃபீஸ் பொயட்ரியை பாராட்டுறதா? பாராட்டுற மாதிரி 4 புஸ்தகத்தில் வர்றதா? எழுதி எழுதி தானே வச்சுக்க வேண்டியது. வெறும் குதிரை கவிதையாக எழுதுகிறார். நேக்கு ஒன்றும் புரியலை. அது என்ன குதிரை கவிதை? என்னமோ டைரி முழுக்க 40-50 எழுதி வச்சிருக்கார், ஒன்றும் புரியலை. விஸ்வநாதன் வேதனையுடன் முகத்தை துடைத்து கொண்டான். அவள் விமர்சனம் வலியளித்தது. மனைவியே சவுக்கால் பிறர் முன் சொடுக்குவது இழிவாகப்பட்டது. சீ, உள்ளபோ என்று சீறலாம், ஆனால் அது மேலும் இழிவாகும். விஸ்வநாதன், அந்த குதிரை கவிதை சொல்லுங்கோ கேட்போம். நானு ஐயர் குனிந்து கொண்டார். வந்த காரியம் முடிந்து விட்டது, கவிதை கேட்டால் என்ன தப்பு? இத்தனை விஷம் கூடாதுன்னா உங்களுக்கு என்று தாரிணியின் கீச்சு குரல் மறுபடி காதில் மோதிற்று. குதிரைக்கு விஷமுண்டோ என்ற கேள்வி ஞாபகம் வந்தது. எதெதுக்கு விஷமுண்டு, எவை கொம்புடையவை என்று கேள்வி வந்தது. அன்று எழுதிய கவிதை ஞாபகம் வந்தது. தொண்டையை செருமி கொண்டான். அவல ஆடுகள் கூட இங்கே கொம்புடன் ஜனித்ததாக, கீச்சு பூனைகள் கொண்டதிங்கே கூறிய நகமும் பல்லும், யாருக்கும் தீங்கு செய்யா நத்தைக்கும் கல்லாய் ஓடு, பச்சோந்தி நிறத்தை மாற்றும் பல்லிவால் விஷத்தை தேக்கும், குதிரைகள் மட்டும் இங்கே கொம்பின்றி பிறந்ததென்ன? வெறுப்புடன் பிறந்த மாக்கள் பயத்தினை துணையாய்கொள்ள விருப்புடன் பிறந்த குதிரை கொம்பில்லை விஷமுமில்லை. தர்மத்தை சொல்ல வந்தோர் தடியோட காட்சி தருவார். குதிரைகள் காதை பாரும் உள்ளங்கை சிவப்பு தோற்கும். இது குதிரைகள் எனக்கு சொன்ன வேதத்தின் ஏழாம் பாடம். சபாஷ், அற்புதம். தர்மத்தை சொல்ல வந்தோர் தடியோடா காட்சி தருவார். ரொம்ப பிரமாதம். நான் என்னவோ நினச்சேன். எனக்கு புரியறது விஸ்வநாதன், கவிதை உங்களுக்கு நெஞ்சிலிருந்து வர்றது எனக்கு மொத்தமும் புரிகிறது. அடடா, விருப்புடன் பிறந்த குதிரை கொம்பில்லை விஷமும் இல்லை. இத்தனை நேரம் பேசிய விஷயம் ஐயா இது. பூமியில் பிடிப்பு இருந்தால் காதல் இருந்தால் பயம் எப்படி வரும்? பயம் இல்லைன்னா விஷம் எதுக்கு, கொம்பு எதுக்கு? கரெக்ட். வாழ்க்கையை நேசிக்கணும். நேசிக்கிற வாழ்க்கு தான் உலகம். அடடா அடடா. விஸ்வநாதன் அசையாது உட்கார்ந்திருந்தான். நானு ஐயர் அவன் தோள் மீது கை வைத்தார். உற்று பார்த்தார். நான் இருக்கிறேன் என்பது மாதிரி மெல்ல புன்னகை செய்தார். விஸ்வநாதனும் அந்த புன்சிரிப்பை வாங்கி மெல்ல எதிரொலித்தான். எனக்கு பரம சந்தோஷம் விஸ்வநாதன். நான் வெறும் வியாபாரம் பேசலைன்னு ரொம்ப சந்தோஷம். நாம் அடிக்கடி சந்திக்கணும். எழுந்து கை கூப்பினார். காந்திலால் கை குலுக்கினான். விஸ்வநாதன் தாரிணியோடு நடந்து வாசல் வரை வந்து வழி அனுப்பினான். கார் நகர்ந்ததும் தோள் பக்கம் தாரிணி கிசுகிசுத்தாள். இந்த கவிதை என்கிட்ட சொல்லவே இல்லையே, இது நன்னா இருக்குன்னா? விஸ்வநாதன் சிறிது ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தான். கலைமகளுக்கு அனுப்பி பாருங்கோ, போடுவாளான்? போட்டாலும் போடுவா. உள்ளே திரும்பினாள். எதிரே மின்வண்டி தடதடத்து கடந்தது. விஸ்வநாதன் வெகுநேரம் இணையாமல் நெடுந்தொலைவு போகும் தண்டவாளங்களையே வெறித்து கொண்டிருந்தான்.